SBS தமிழ்.
வணக்கம் திரு மம்மது அவர்களே.
வணக்கம்.
உலக புகழ் பெற்ற தமிழ் இசை ஆராய்ச்சியாளரான நீங்கள் விரைவில் ஆஸ்திரேலியாவுக்கு வருகை தரவிருக்கின்றீர்கள். இனிய இலக்கிய சந்திப்பு நிகழ்ச்சியில் இசை தமிழ் பற்றி நீங்கள் உரையாற்ற இருக்கின்றீர்கள். சொல்லுங்கள், இந்த ஆஸ்திரேலிய விஜயம் பற்றியும் உங்களிடமிருந்து இந்த நிகழ்ச்சிக்கு வருபவர்கள் என்னென்னவெல்லாம் எதிர்பார்க்கலாம் என்றும் கூறுங்கள்.
ஆஸ்திரேலியா சிட்னி நகரில் செயல்படும் தமிழ் கலை மற்றும் பண்பாட்டு கழகத்திலிருந்து என்னை அழைத்திருக்கின்றார்கள். பொதுவாக தமிழ் இசை குறித்து நான் சில செய்திகளை சிட்னி வாழ் தமிழர்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றேன். தமிழ் இசை குறித்து நான் அதிகமாக இந்த பயணத்தில் நான் பேச இருக்கின்றேன். நம்முடைய தமிழ் இசை என்பது ஏறக்குறைய 3000 ஆண்டுகளுக்கு மேலான தொன்மை உடையது. 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட நம்முடைய இலக்கண நூல் தொல்காப்பியம். அந்த தொல்காப்பியத்தில் தமிழ் எழுத்துக்கள் பற்றி செய்திகள் வருகின்றன. அப்படியானால் தொல்காப்பிய காலத்திலேயே தமிழ் எழுத்து வடிவம் பெற்றிருக்கின்றது. இந்த எழுத்து வடிவத்திற்கு முன்பு ஒரு மொழி பேசுகின்ற மொழியாக, பேச்சு மொழியாக மட்டுமே பன்னெடுங்காலம் வழங்கி வந்திருக்கின்றது. ஆக நம்முடைய தமிழ் மொழியின் தொன்மையே 2500 ஆண்டு 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. அதற்கு முன்பாக உள்ளது தமிழ் இசை. அதுதான் நான் கூறுகின்றேன், தமிழ் இசை என்பது 3000 ஆண்டுகளுக்கு மேலான தொன்மை உடையது என்று. தொல்காப்பியம் என்பது ஒரு இலக்கண நூல்தான். ஆனாலும் 60 மேற்பட்ட இசை குறிப்புகள் தொல்காப்பிய இலக்கண நூலில் இருக்கின்றது. அதாவது ஒரு இலக்கண நூலில் இசை பற்றிய செய்தி ஏன் என்றால், இசைத்தமிழிலிருந்து இயல் தமிழ் கூறுகள் சில எவ்வாறு வந்திருக்கின்றன என்பதை தொல்காப்பியர் பதிவு செய்கின்ற இடங்களில் இசை பற்றி கூறுகின்றார். ஆக எழுத்து பதிவாக இசையை பற்றி 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நம் தொல்காப்பிய இலக்கண நூலில் உள்ளது. தொல்காப்பியம், அடுத்து சான்றோர் இலக்கியம் என்ற திணை இலக்கியங்களான சங்க இலக்கியங்கள், ஐம்பெரும் காப்பியம், ஐன்சிறு காப்பியம், உரை நூல்கள், நிகண்டுகள் எல்லாவற்றிலும் தமிழிசை பதிவுகள் நிறைவாகவே உள்ளன. பின்பு இந்த 20 நூற்றாண்டில் அஞ்சை ஆப்ரஹாம் பண்டிதர் கர்ணாமிரத சாகரம் என்ற மிகப்பெரிய நூலை, சாகரம் என்றால் கடல், கடல் போன்ற பெரிய நூல், 1346 பக்கங்கள் கொண்ட ஒரு நூலை, அதாவது இசைத்தமிழ் ஆய்வு நூலை நமக்கு உருவாக்கி தந்திருக்கின்றார். பண்டை தமிழ் இலக்கியங்கள், இலக்கணங்கள், உரை நூல்கள் கூறுகின்ற, தமிழ் இசை பற்றி கூறுகின்ற சில செய்திகள் நமக்கு விளங்காமல் இருக்கும் பொழுது ஆப்ரஹாம் பண்டிதர் முயற்சி செய்து அதெல்லாம் நமக்கு விளங்கும்படியாக தன்னுடைய நூல் கர்ணாமிரசாவத்தில் பதிவு செய்திருக்கின்றார். இந்த செய்திகளை எல்லாம் சிட்னி வாழ் தமிழ் மக்களுக்கு நாம் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன்.
பலருக்கும் இருக்கின்ற ஒரு கேள்வி, அதாவது நீங்கள் வந்து தமிழ் இசையில் ஆராய்ச்சி செய்து அதில் ஒரு கரை கண்டிருக்கிறீர்கள். குறிப்பாக சொல்லுவார்கள், இசைக்கு மொழி கிடையாது, இசையே ஒரு மொழி, மொழி அவசியமில்லை என்று. அப்படி இருக்கின்ற போது தமிழ் இசை என்ற ஒன்றை நீங்கள் அடையாளம் காண வேண்டிய அவசியம் என்ன என்று எங்களுக்கு விளக்க முடியுமா?
இசைக்கு மொழி கிடையாது என்ற கூற்று ஓரளவுக்கு உண்மையானதுதான். ஆனால் ஒரு கருவியில் ஒரு பாடலை இசைக்கும் பொழுது ஒரு பாடல் எங்கோ ஏற்கனவே இருக்கும். ஒரு பாடலை எடுத்துக் கொள்ளுங்கள், அலை பாயுதே கண்ணா. இந்த பாடலை நாம் அடிக்கடி மேடையில் கேட்டிருக்கின்றோம். இதை ஒருத்தர் புல்லாங்குழலில் வாசிக்கின்றார், உடனே நமக்கு மனதில் வருவது அலை பாயுதே கண்ணா என்ற ஒரு பாடல் தான். ஆக எவ்வளவுதான் நம் கருவி செய்தி ஆலாபனை என்ற ஆழத்தை கேட்டாலுமே மொழியில் அமைந்த ஒரு பாடல், அது பொருளோடு பாடும் பொழுது ஏற்படுகின்ற இன்பமே வேறானது. ஆக இசைக்கு மொழி தேவையில்லை என்று நாம் கூறிவிட முடியாது.
சரி, அதே போன்ற ஐயா, நீங்கள் இந்த பண்டைய இலக்கிய நூல்களை எல்லாம் ஆதாரம் காட்டினீர்கள், அதில் இந்த பண் பற்றியெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது என்று. இப்போ இந்த தமிழ் இசை மரபுக்கும் தமிழின் இலக்கிய மரபுக்கும் இடையிலான தொடர்பு என்ன? ஏன் அவற்றை பற்றியெல்லாம் அந்த இலக்கியங்கள் பேச வேண்டும்? என்ன தொடர்பு இருக்கின்றது?
இப்போ சங்க இலக்கியங்களில் ஆற்றுப்படை இலக்கியங்கள் நம்ம சொல்கிறோம், பெரும்பான் ஆற்றுப்படை, சிறுபான் ஆற்றுப்படை, பொன்னர் ஆற்றுப்படை, கூப்பர் ஆற்றுப்படை. இந்த ஆற்றுப்படை இலக்கியங்கள் எல்லாம் தொடக்கத்தில் பார்த்தால் ஒரு பாணன் வருவான். அவன் வறுமையில் துன்புற்று வழியில் வரும் பொழுது இன்னொருவர் அவரை ஆற்றுப்பிடித்து ஒரு மன்னரிடம் அனுப்புவார். அந்த மன்னரிடம் சென்றால் நீ இசைத்தால் ஆடல் பாடல்களை நிகழ்த்தினால் அந்த மன்னன் உங்களுக்கு பொன் தருவான், பொருள் தருவான் என்று ஆற்றுப்படுத்துவார்கள். ஆக அந்த மன்னனை பற்றியான ஒரு இலக்கியத்தை உருவாக்கும் பொழுது அந்த மன்னனுடைய புகழ் அந்த குடைத்திறனை பரப்புவதற்கு அவனிடம் ஒரு பாணம் செல்வதாக ஒரு இலக்கிய உத்தியை உருவாக்கி கொண்டு அந்த புலவன் பாடும் பொழுது அந்த பாணனை பற்றி பாடும் பொழுது இந்த இசையை பற்றியும் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். இப்படித்தான் நம் இலக்கியங்களில் இசைக்கான பதிவுகள் அங்கங்கே இருக்கின்றது. இதையெல்லாம் தொகுத்து தான் நம்ம ஆய்வாளர்கள் ஒரு ஒட்டுமொத்த ஒரு தமிழிசை என்ற ஒரு கட்டுமானத்தை உருவாக்கி வருகின்றார்கள். நானும் அதைத்தான் செய்து வருகின்றேன்.
சரி, நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டீர்கள் இந்த தமிழ் இசைக்கு வந்து பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் வரலாறு இருக்கின்றது என்று. இந்த தமிழ் இசையின் தொன்மை பற்றிய கருத்தாக்கங்கள் வந்து வேண்டுமென்றே புறக்கணிக்கப்படுவதாக உங்களுக்கு படுகின்றதா? அப்படி புறக்கணிக்கப்படுவதாக இருந்தால் அதற்கு என்ன காரணம்?
எப்பொழுதுமே ஒரு தொன்மையான ஒரு மொழி, தொன்மையான ஒரு இனம், இவர்களை ஒரு அருகில் இருக்கும் வேறொரு இனம், ஒரு மொழி பேசுகின்ற ஒரு மக்கள் பொதுவாகவே ஒரு தங்களுடைய போதாமை காரணமாக மறுக்கக்கூடிய சூழல் உலகம் முழுக்குமே இருக்கு. தமிழ்நாட்டில் இந்தியாவை ஒட்டுமொத்த எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த தமிழ் மொழியை இந்த கீழடி தமிழ்நாட்டில் அண்மைய கீழடி நாகரிகத்திலிருந்து சிந்துவெளி நாகரிகம் வரை அங்கு பேசப்பட்ட மொழி என்பது திராவிடம் என்ற சொல்லாலேயே குறிக்கப்படுகின்றது. தமிழ் என்று சொல்வதற்கு தயங்குகின்றார்கள். இவ்வளவுக்கும் சிந்திச்ச மொழி நாகரிகத்தின் எழுத்துக்கள் தொல் திராவிடம், தமிழ் மொழியினுடைய ஒரு பாட்டன் மொழி என்றெல்லாம் அவர்கள் கூறுகின்றார்கள். ஆனால் புரோட்டோ திராவிடியன் திராவிட மொழி என்று ஒரு மொழி இங்கே இல்லை. அதற்கு இலக்கணம் இல்லை, அதற்கு எழுத்து பற்றி இல்லை, எந்த ஆய்வினும் அப்படி ஒரு மொழி இங்கு நிலவியதாக இங்கு வரலாறு இல்லை, எடுத்துக்காட்டுகள் இல்லை. ஆனால் அப்படி சொல்வதற்கு ஒரு காரணம் என்ன என்றால், இந்த தொன்மையான தமிழ் என்ற ஒரு மொழியையும் அந்த ஒரு இனத்தினுடைய தொன்மையையும் ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு தயக்கம் இந்த அறிஞர்கள் மத்தியில் இருக்கின்றது. இது ஒரு காரணம். ஆனால் எந்த நிலையிலும் உண்மை என்பது ஒரு காலத்தில் வெளிவந்தே தீரும். அந்த உண்மைக்கு அருகில் நம்ம எல்லோரும் அழைத்து செல்வது எங்களை போன்ற ஆய்வாளர்களின் பணியாக இருக்கின்றது.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் தமிழ் இசை ஆராய்ச்சியாளர் மம்மது அவர்கள். இப்ப இந்த பண்கள் பற்றி பார்த்தால் 100 பண்கள் தான் தற்போது புழக்கத்தில் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. ஆனால் பலரும் புதிது புதிதாக பண்களை கண்டுபிடித்து பாடல்களை பாடுகின்றார்கள். இதை வந்து நாங்கள் எப்படி பார்ப்பது? இது ஒரு நல்ல விடயம் என்று பார்க்கிறீர்களா? அல்லது அவர்கள் பாடுவது உண்மையிலேயே புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பண் என்று நாங்கள் எப்படி அறிந்து கொள்வது?
சில பண்கள் தொடக்க காலத்தில் உருவாகி இன்று வரைக்கும் அந்த பண்கள் இருக்கு. இப்ப என்று சங்கராபரணம் என்று நான் சொல்லக்கூடிய பண், அதாவது ஐரோப்பிய இசையில் சி மேஜர் என்று சொல்வோம், இந்துஸ்தானி இசையில் பிளாவல் தாட் என்று கூறுகின்றோம். இந்த சங்கராபரணம் சங்க இலக்கியத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அரும்பாலை என்று வழங்கி வந்தது. இது போன்ற சில பண்கள் 1000 ஆண்டுகள் காலமாக நம்மிடையே வந்து வழக்கத்தில் இருக்கின்றது. சில பண்கள் தோன்றி இடைக்காலத்தில் மறைந்திருக்கின்றன. இடைக்காலத்தில் தோன்றிய பண்கள் இன்று வரை நிலையாக இருக்கின்றன. இப்படி பண்களை வந்து புதிது புதிதாக நாம் தோற்றுவிக்கலாம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்பொழுது நம்முடைய தாய்மார்கள் நம்முடைய பெண் பிள்ளைகள் வீட்டில் கோலம் போடும் பொழுது ஒரு 7 புள்ளிகளை வைத்துக் கொண்டு கோலம் போட சொன்னால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு முறையும் கோலம் போடுவார்கள். இதை போன்று இந்த 7 சுரங்களை வைத்துக் கொண்டு நாம் புதி புதிதாக பண்களை உருவாக்கலாம். இந்த புதிதாக உருவாகிய பண் ஏற்கனவே நம்மிடம் இருந்து மறைந்த பண்ணாக கூட இருக்கலாம். ஏனென்றால் அடியார்க்கு நல்லார் உரை எழுதும் பொழுது, சிலப்பதிகாரத்திற்கு உரை எழுதும் பொழுது மரப்படைவு, அதாவது இன்று நாம் சொல்லுகின்றோமே ஏறு நிரல் இறங்கு நிரல், அசெண்டிங் டிசெண்டிங், ஆரோகணம் அவரோகணம், இதற்கு பண்டைய பெயர் நரப்படைவு. நரம்பு அடைய, நரம்பு என்றால் சுரம். நரப்படைவு பெற்ற 11,996 பண்கள் என்று குறிப்பிடுகின்றார். ஆக நமக்கு ஏறக்குறைய 12,000 பண்கள் தமிழ் இசையில் இருந்ததாக அடியார்க்கு நல்லார் பதிவு செய்திருந்தார். ஒருவேளை அது வந்து தியரியாக இருக்கலாம். அந்த 12,000 பங்களை நாம் பாடி வந்தோமா என்பது பற்றியெல்லாம் நமக்கு தெளிவான கருத்துக்கள் எதுவும் இல்லை. ஆனால் இன்று 100 பங்கள் மட்டுமே நாம் இசைத்து வருகின்றோம். இதற்கு என்ன காரணம் என்றால், நிறைய பங்களை நாம் பாடும் பொழுது அது சுவையாக இருக்க வேண்டும், இசையின் எல்லா கூறுகளும் அதில் வர வேண்டும் என்ற நிலை இருக்கும் பொழுது, நாம் இதுவரை பொதுமக்கள் விரும்பக்கூடிய இனிமையான பங்களை மட்டும் தேர்வு செய்து நாம் பாடி வருகின்றோம். அவையெல்லாம் சற்று ஏறக்குறைய 100 அந்த அளவில் தான் இருக்கும். இன்று அதைத்தான் நாம் பாடி வருகிறோம்.
பழைய பண் இன்று எப்படி ஒரு ராகமாக உள்ளது என்பதற்கு ஒரு சில உதாரணங்களை சொல்ல முடியுமா உங்களுக்கு?
சிலப்பதிகார ஆய்ச்சியர் குறவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, முல்லை பாணி என்ற ஒரு பண் பாடியதாக இளங்கோவடிகள் பதிவு செய்கின்றார். பாடும் முல்லை தீம்பாணி என்றால் அப்படின்பார். அந்த முல்லை பாணி என்பதற்கு குரல் மந்தமாக இழி சமனாக அப்படிங்கிற ஒரு வெண்பாவில் இந்த முல்லை பாணி என்ற பண்ணிற்கான சுரங்களை இளங்கோவடிகள் குறிப்பிடுகின்றார். அந்த சுரங்கள் ப, ரி, கா, பா, தா. இந்த சுரங்கள் இன்று நாம் பாடுகின்ற மோகன ராகத்தின் சுரங்கள். ஆகவே முல்லை பாணி என்று என்பது முல்லை பாணி என்ற ஒரு பண், சிலப்பதிகாரத்தில் பதிவு பெற்ற பண், இன்றைய மோகன ராகமாக நம்மிடம் உள்ளது. அவ்வளவுதான், அதாவது பெயர் மாற்றம் இருக்கிறதே தவிர சுரங்கள் எதுவும் மாற்றமில்லை. அப்பொழுது எப்படி அதை பாடி இருக்கின்றார்களோ அதே முறையில் நாம் இப்பொழுதும் தொடர்ந்து நாம் பாடி வருகின்றோம். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதிய கங்கை அணிந்தவ கண்டோர் தொழும் தவங்கையாடும் மாதவினோவ லிங்கேஸ்வர. பாடல் வந்து முல்லை தீம்பாணி என்ற மோகனப்பண்ணில் அமைந்தது. பாக்குபலி படத்துல வரும் கிருஷ்ணா கிருஷ்ணா முகுந்தா முகுந்தா அப்படின்னு ஒரு பாடல் வரும், இது இந்த மோகனப்பண்ணில் அமைந்ததுதான்.
இப்போ நாங்கள் உங்களை வந்து 2014 நேர்காணலிருந்தோம் முதற் தடவையாக. நீங்கள் அந்த நேர்காணலில் குறிப்பிட்டிருந்தீர்கள், நீங்கள் இதுவரை 7 நூல்களை வெளியிட்டிருப்பதாக. அந்த நேர்காணலுக்கு பின்னரான உங்களது இந்த இசை ஆராய்ச்சியின் அப்டேட்ஸ், அதாவது வேறு ஏதாவது தகவல்கள் இருக்கின்றனவா, வேறு நூல்கள் அல்லது ஆக்கங்கள் இருக்கின்றனவா, புதிதாக ஏதாவது கண்டுபிடித்திருக்கின்றீர்களா இந்த தமிழ் இசையில் இந்த கடந்த 5 வருடங்களுக்குள்? அப்படி இருந்தால் எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.
இந்த 7 நூல்களுக்கு அடுத்து நான் மேலும் 4 நூல்கள் எழுதியிருக்கின்றேன். இதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது, ஒரு 100 பங்களை தேர்ந்தெடுத்து அதை பாட வைத்து நாகசுரம், புல்லாங்குழல், வீணை, வயலின் போன்ற கருவிகளில் இசைக்க வைத்து இந்த பன்னனுடைய ஆழத்தி என்ற ஆலாபனை இவற்றையெல்லாம் பதிவு செய்து ஒரு ஒலி குறுந்தகளாக கொண்டு வந்திருக்கின்றோம். 100 பண்கள் ஏறக்குறைய அது 34 மணி நேரம், ஒரு ஒளி குறுந்தகடு 34 மணி நேரம் உள்ளது, வந்து கொண்டு வந்திருக்கின்றோம். அதை பற்றிய 100 பண்களுடைய வரலாறு, அந்த பண்களுடைய சுரங்கள், ஏறு நிரல், இறங்கு நிரல், ஆரோகணம், அவரோகணம், அந்த பண்ணினுடைய வரலாறு, அதனுடைய முக்கியமான இலக்கணங்கள், இந்த பண்ணில் பாடப்பட்ட பாடல்கள், அதனுடைய தாளம், பாடியவர் யார் என்பதை பற்றிய ஒரு புத்தகம் தமிழிலும் ஆங்கிலத்திலும் கொண்டு வந்திருக்கின்றோம். அடுத்த மாதம் அது வெளிவர இருக்கின்றது. மேலும் ஒரு நூல் இப்பொழுது அச்சில் இருக்கின்றது. இந்த நூலையும் சேர்த்தால் மொத்தம் இதுவரை நான் 12 நூல்கள் எழுதியிருக்கின்றேன். புதிதாக செய்திகள், ஏதாவது இசை செய்திகள், இப்பொழுது நம்முடைய சுருதி, சுதி, ஒத்து என்றெல்லாம் கூறுகின்றோம். இதுதான் இசைக்கு அடிப்படையானது. இதற்கு தமிழ் இலக்கியத்தில் 22 மேற்பட்ட தமிழ் சொற்கள் இருக்கின்றன. இந்த தமிழ் சொற்களில் நான் இப்பொழுது புதிதாக கண்டது தன் என்ற ஒரு சொல். தன்மை முதல்வன் தன்னோடு பொருந்தி என்று இளங்கோவடிகள் அரங்கேற்று காதையில் சிலப்பதிகாரத்தில் பதிவு செய்கின்றார். அந்த தன் என்பது இந்த நாம் உழங்கும் சுருதி, சுதி என்பதை குறிப்பது என்று நான் ஆய்வில் கண்டிருக்கேன். அடுத்து நாடகம். நாடகம் என்பதற்கு பற்பல சொற்கள் தமிழில் உண்டு. கூத்து, நாடகம், இது போன்ற சொற்கள் 30 மேற்பட்ட சொற்கள், அவர்களை ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றேன். இன்னும் முக்கியமான சில சொற்களை சொல்லுகின்றேன். கட்டியம் என்பது நாடகத்தை குறிப்பது, அது போன்று நிலை நிலையம் என்பதும் நாடகத்தை குறிப்பது. இதை பற்றியெல்லாம் ஆய்வு செய்து நான் கொண்டு வந்திருக்கின்றேன்.
சரி, மிக்க நன்றி ஐயா உங்களது நேரத்துக்கும் இந்த நேர்காணலுக்கும். உங்களை ஆஸ்திரேலியாவில் சந்திப்பதற்கு ஆவலாக காத்திருக்கிறோம். உங்கள் பயணம் இனிதே அமைய வாழ்த்துக்கள். நன்றி.
மிக்க நன்றி அம்மா. ஆஸ்திரேலிய நண்பர்களை நான் சந்திக்க வருவதில் மிகவும் ஆவலாக இருக்கின்றேன். நேரில் சந்தித்து மேலும் பல செய்திகளை கூறுவதற்கு நான் விரும்புகின்றேன். நன்றி, வணக்கம்.
இதை போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க sbs.com.au/tamil